கீர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன் வகுப்பு 26
குறள் எண் 28 ஆணவம் அனாதி. ஆசு ஆதியேல் அணைவ காரணம் என் முத்தினிலை பேசாது அகவும் பிணி. கொண்டு கூட்டும் முறை. ஆசு ஆதியேல் அணைவ காரணம் என் முத்தினிலை பிணி பேசாது அகவும். பதவுரை. ஆசு ஆதியேல் ஆணவமானது ஆன்மாவை இடையில் சேர்ந்ததாயின் அணைவ காரணம் என் அது அதை சேர்ந்ததற்கு இடையில் உண்டான காரணம் என்ன? அன்றியும் முத்திநிலை அதாவது ஆன்மா சுத்தமாயிருக்கும் முத்திநிலையிலும் பிணி பேசாது அகவும் ஆணவம் ஒரு காரணமும் இன்றி முன் போலவே அதை திரும்பவும் பிடித்தல் கூடும்.
இவர்களுடைய புத்திசாலித்தனத்தை பார்க்கிற பொழுது தத்துவ இயற்கை தரிசனம் பெற்று சொல்ற விஷயம்தான் இது என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் இதை இவ்வளவு நுட்பமான நிரூபணங்களோடு கொண்டு செல்கிறார்கள் என்கிற பொழுது பிரமிப்புத்தான் உண்டாகிறது. என்ன சொன்னார்கள் என்றால், முதல் குறளிலே உயிரினுடைய குணம் இல்லை, ஆணவம் குணமில்லை என்று சொல்லிவிட்டார். அப்போ குணமில்லை என்றபடியால் இது சேர்ந்தது. அடுத்த கழி வருகிறது, எப்போ சேர்ந்தது என்று கழி வருகிறது. இதற்கு அவர்கள் சொல்லுகிற பதில், அனாதியே சேர்ந்தது என்றால் என்ன அர்த்தம்? தொடக்கம் இல்லாத தெரியாத காலத்திலேயே சேர்ந்து விட்டது. அதாவது குணம் இல்லை என்றும் சொல்ல வேண்டும், ஆனால் இடையில் எப்போ வந்து சேர்ந்தது என்பது தெரியவும் கூடாது. உயிரிருந்த காலம் தொடக்கம் அந்த ஆணவமும் இருக்கிறது. அப்போ சேர்க்கைதான், ஆனால் இடையில் வந்ததல்ல. ஆன்மா இருந்த காலம் தொடக்கம் அது வந்திருக்கிறது என்பதை சொல்ல வேண்டும். அதுக்குத்தான் இதுல இது படிக்கிற பொழுது ஒரு மயக்கம் வரும். ஆசு ஆதியில் ஆதி என்றது என்ன அர்த்தம் என்றால் தொடக்கம் உள்ளது என்று அர்த்தம். இது படிக்கிற பொழுது ஆதியியல் என்றால் அனாதி. இப்ப நாங்கள் அனாதி என்ற சொல்ல என்னவென்றால் தொடக்கம் இல்லாத காலத்திலேயே அது உயிரோடு இருக்கிறது. தொடக்கம் உள்ள காலத்திலே தான் இது இருக்கிறது என்றால் இடையிலே ஒரு குறிப்பிட்டு அது வந்து சேர்ந்ததற்கான ஒரு கால நிர்மாணம் நமக்கு தெரிய வேண்டும். ஆன்மாவை ஆன்மா எப்போ வந்து சேருகிறது என்றால் ஒரு குறிப்பிட்ட காலம் சொல்லி அதை குறிப்பிட்ட சொல்லி இப்போதான் வந்து சேருகிறது என்று நீ சொல்வாயானால் ஆதி இயல் என்பதற்கு அதுதான் அர்த்தம். ஆதி என்றால் அதற்கு ஒரு ஏன்னா நாங்கள் சொல்லுகிற பொழுது நாங்கள் அனாதி அனாதி என்று சொல்கிறோம். ஆணவம் ஆன்மாவை அனாதியே சேர்ந்தது என்பதுதான் கொள்கை. அப்படி இல்லை, அது ஆதி என்று வை. ஒரு இடைக்காலத்திலே தொடங்கிய காலம் தெரியும், ஆன்மாவை ஆணவம் பற்றிய காலம் தெரியும் என்று நீ வைத்துக் கொண்டால் அதற்கு பதில் சொல்ல போகிறார். படியுங்கள் திருப்பி.
ஆசு ஆதியே பதவுரை. ஆசு ஆதியேல் ஆணவமானது ஆன்மாவை இடையில் சேர்ந்ததாயின் அணைவ காரணம் என் அது அதை சேர்ந்ததற்கு இடையில் உண்டான காரணம் என்ன?
தர்க்க நுட்பத்தை பாருங்கள். அவர் என்ன சொல்லுகிறார்? சரி, இடையிலே தான் வந்து சேர்ந்தது என்று வைப்போம். இது அனாதியிலே இருந்து வந்ததல்ல, இடையிலே சேர்ந்தது என்று வைத்தால் அடுத்த கேள்வி பிறக்கும், இடையிலே வந்து சேர்ந்ததாயின் ஏன் சேர்ந்தது? அதுவரையும் இல்லாத ஒன்று இடையிலே வந்து சேர்ந்ததென்றால் சேர்வதற்கான ஒரு காரணம் இருக்க வேண்டும். அனாதியே இருந்ததென்றால் அதற்கு காரணம் சொல்ல தேவையில்லை. இடையிலே இருந்து வந்து சேர்ந்ததென்றால் அது ஏன் வந்தது என்ற கேள்விக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக அவர் எடுத்துக்கொள்கிறார். அதை விட முக்கியமான ஒரு பிரச்சனை எடுக்கிறார். அப்போ ஒரு பிரச்சனை, இது ஆன்மாவை இடைக்காலங்களிலே வந்து ஆணவம் பற்றியது என்றால் ஆன்மா முத்தியடைந்து இருக்கிற பொழுதும் இடையிலே வந்து இந்த ஆணவம் பற்றாது என்பதற்கு என்ன நிச்சயம்? நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறது. இடையிலே வந்து பற்றுகிற சக்தி ஆணவத்துக்கு இருக்கிறது என்று வைத்துக்கொண்டு இடையிலே வந்து பற்றியதென்றால் முத்தியடைந்து ஆன்மா இருக்கிற பொழுதும் இந்த ஆணவம் வந்து ஆன்மாவை பற்றாது என்பது என்ன நிச்சயம்? ஆனால் பற்றுவதில்லை, ஆகவே இது இடையில் வந்து பற்றியதல்ல, அனாதிதான் என்பதை நிரூபணம் பண்ணுகிறார். இப்ப வாசிங்க திருப்பி ஒரு தரம்.
ஆசு ஆதியேல் ஆணவமானது ஆன்மாவை இடையில் சேர்ந்ததாயின் அணைவ காரணம் என், அது அதை சேர்ந்ததற்கு இடையில் உண்டான காரணம் என்ன? அன்றியும் முத்தி நிலை, அதாவது ஆன்மா சுத்தமாயிருக்கும் முத்தி நிலையிலும் பிணி பேசாது அகவும் ஆணவம் ஒரு காரணமும் இன்றி முன்போலவே அதை திரும்பவும் பிடித்தல் கூடும்.
முத்தி நிலையிலே போய்விட்டால் ஆணவம் இன்பமயமாகும் என்பதற்கும் ஒரு கேரண்டியும் இல்லை என்கிறார். என்றால் இது இடையிலே வந்து ஒரு காரணமும் இல்லாமல் பற்றி இருக்கிறது என்கிறாயே, அப்படியானால் முத்தி நிலையிலேயும் இந்த ஆணவம் வந்து பற்றி அதை பழையபடி கீழே கொண்டு வரலாமே என்று வினா எழுப்பி, ஆகவே அது சாத்தியமில்லை என்கிறார். ஆதியாக இருந்தால்தான் இதெல்லாம் ஒன்று, இடையிலே வந்து பற்றியது என்றால்தான் முத்தி நிலையிலையும் பற்ற வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இது ஆதி அல்ல, அனாதியிலே இருந்து உயிரை பற்றியது என்று என்ன சொல்வது ஒரு அதுக்கு விரைவு கூறிக்கொள்கிறார்கள். நம்முடைய தத்துவ ஞானத்துக்கு ஒரு விரைவு கூறிக்கொள்கிறார்கள். ஆணவத்தை பாருங்கள், முதல் நூலிலிருந்து நாங்கள் இப்ப எவ்வளவு தூரம் மேலே வருகிறோம் என்று ஆணவத்தினுடைய தன்மை விளங்கப்படுத்துகிற பொழுது ஆணவம் குணம் அல்ல, அதுட்டு ரொம்ப சுலபமான பதிலாக இருக்கிறது ஆணவம் குணம் என்று. குணம் அல்ல என்றால் முத்தி நிலையிலே ஆணவம் கெடுகிறது, ஆன்மா நிற்கிறது, ஆகவே குணம் என்றால் ஆணவம் கெடுகிற பொழுது ஆன்மாவும் கெட்டுவிட வேண்டும், அது இல்லை என்றாய்விட்டது. பிறகு இது இடையில் வந்து பற்றிய ஒரு ஆளாக இருக்கலாமா என்றால், இடையில் பற்றியதாக இருந்தால் பற்றுவதற்கு ஒரு காரணம் வேண்டும். அப்படி ஒரு காரணமும் இல்லாமல் இடையிலே வந்து இந்த ஆணவம் பற்றுமாக இருந்தால் முத்திக்கு போன பிறகு கூட அது வந்து பற்றுகிற சான்ஸ் இருக்கிறதே, ஆனால் அப்படி பற்றுவதாக இல்லை. ஆகவே இது இடையில் வந்த ஒன்றும் அல்ல. ஒவ்வொன்றையும் தர்க்க ரீதியாக நிறுவுகிறார். அப்படி
உரைக்குறிப்பு, ஒரு பொருள் இருந்தபடி இருப்பதற்கு புது காரணம் வேண்டியதில்லை.
அதாவது இப்போ இதுல இதை வைக்கிறேன், ஏதோ ஒரு பொருளை இப்படி வைக்கிறேன், இந்த பொருள் எப்பவும் அப்படியே இருக்கிறது, அப்படியானால் அது அந்த ஒரு பொருள் இருந்தபடி இருப்பதற்கு காரணம் சொல்ல தேவையில்லை, அது அப்படித்தான் அந்த பொருள் இருந்தது. அந்த பொருளை தள்ளி கீழே விழுத்துகிறேன் என்றால் இப்ப காரணம் வந்து விட்டது, நான் அந்த பொருளினுடைய இருக்கையை மாற்றி இருக்கிறேன் என்றால் அதற்கு ஒரு காரணம் வேண்டும். இருந்தபடி இருப்பதற்கு காரணம் தேவையில்லை, அந்த இருந்தபடி இருக்கிற நிலை மாறுவதனால் காரணம் வேண்டும், அதை சொல்லுகிறார். அப்படி
ஒரு பொருள் இருந்தபடி இருப்பதற்கு புது காரணம் வேண்டியதில்லை. உதாரணம் ஒன்று, பலகையின் மேல் இருக்கும் புத்தகம் இருந்தபடியே இருப்பதற்கு புதிதாக காரணம் சொல்ல வேண்டியதில்லை. எந்தெந்த தத்துவங்கள் அந்த இடத்தில் முன் நிறுத்தி
அதில் கவனிக்க வேண்டியது, இந்த புதிதாக காரணம் சொல்ல வேண்டிய அது இருந்தது என்பது ஒன்று. இதுக்கு நீ ஒரு புது காரணம் கண்டுபிடித்து சொல்ல தேவையில்லை, ஆனால் அது விழுந்தது என்றால் அதுக்கு ஒரு காரணம் சொல்ல வேண்டும், ஏன் விழுந்தது என்பதற்கு காரணம் சொல்ல வேண்டும். இந்த புது காரணம் என்ற வார்த்தையை கவனித்துக் கொள்ளுங்க. அதற்கு இருந்தபடி இருந்தது என்பது ஒன்று, அது மாற்றமடையாமல் இருக்கும் வரைக்கும் அதுக்கு காரணம் இல்லை, மாற்றம் அடைகிற பொழுது காரணம் சொல்ல வேண்டி வந்து விடுகிறது என்கிறார்.
பலகையின் மேல் இருக்கும் புத்தகம் இருந்தபடியே இருப்பதற்கு புதிதாக காரணம் சொல்ல வேண்டியதில்லை. எந்தெந்த தத்துவங்கள் அந்த இடத்தில் முன் நிறுத்தினவோ அவைகளே அதை பின்னும் நிறுத்தத்தக்கவைகள்.
அதை அந்த இடத்தில் முன் நிறுத்தினவோ இதுல இருக்கு, எந்தெந்த தத்துவங்கள் அதை அந்த இடத்தில் முன்னிறுத்தினவோ அந்த புத்தகத்தை, என்ன தத்துவங்கள்? சில தத்துவங்கள் என்பது காரணம் என்ற அர்த்தத்திலே இங்க வருகிறது. என்னென்ன காரணங்கள் அந்த புத்தகத்தை அதிலே நிறுத்தினவோ, இனிமேல போ,
அவைகளே அதை பின்னும் நிறுத்தத்தக்கவை. அந்த புத்தகம் பின்பு அதில் இல்லையாயின் அந்த மாறுதலை செய்தற்கு ஒரு புது காரணம் வேண்டும்.
அந்த இடத்தில் இருப்பதற்கு புது காரணம்,
அதை நிறுத்தின
மாற்றமானால் அதற்கு ஒரு புது காரணம் வேண்டும்.
அந்த இடத்தில் அதை நிறுத்தின தத்துவங்கள் குறைந்தாயினும் கூடியாயினும் இருத்தல் வேண்டும். அந்த பலகையை சரித்தலாக
சரி, நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள், அதைத்தான் அவர் சொல்லுகிறார். சொல்லுங்கள்.
அந்த பலகையை சரித்தலாகிய ஒரு தத்துவம் கூடுதலால் அந்த புத்தகம் விழக்கூடும், அல்லது அந்த பலகையை தாங்கி நிற்கும் கால்கள் இரண்டு விலகுவதனால் அந்த புத்தகமும் விழக்கூடும்.
அதாவது புத்தகம் இருக்கிற இருந்தபடி இருக்கிறது, ஒரு நியாயம் சொல்ல தேவையில்லை. புத்தகம் இப்பொழுது மேசையில் இல்லை, என்னவென்றால் மேசையை சரித்திருக்கிறோம் என்று ஒரு அர்த்தம், அல்லது மேசையினுடைய கால்கள் உடைந்திருக்கிறது என்று அர்த்தம். ஆகவே இருந்தபடி இருப்பதற்கு காரணம் தேவையில்லை, இருந்ததிலே மாற்றம் நிகழ்ந்தால் காரணம் சொல்லி ஆக வேண்டும் என்பதற்கு இதை விளங்கப்படுத்துகிறார்.
இரண்டாவது உதாரணம், முன் பனிக்கட்டியாயிருந்த பொருள் பின்னும் கட்டியாயிருக்க காரணம் தேட வேண்டியதில்லை, பின்பு அது நீரானால் அதற்கு காரணம் வேண்டும்.
இதெல்லாம் உங்களுக்கு விளங்கும். அதாவது அப்படியே இருக்க பனிக்கட்டி பனிக்கட்டியா இருந்தா ஒரு காரணம் இல்லை, அது தண்ணியானால் அப்ப ஏதோ காரணம் நிகழ்ந்திருக்கிறது என்று அர்த்தம், மாற்றத்துக்கு காரணம் வேண்டும்.
இப்படியே ஒரு பொருளினது நிலைமை மாறும் போது அந்த நிலை மாறுதற்கு காரணம் வேண்டும். ஆதலால் ஆணவமானது முன் வேறிடத்தில் நின்று பின் ஆன்மாவை சேர்ந்ததாயின் அந்த ஆணவத்தின் நிலையை மாற்றி ஆன்மாவோடு சேர்ந்த ஒரு காரணம் இருத்தல் வேண்டும்.
இதுதான் அஞ்சு முன்னுக்கு சொன்னது. அது ஆணவம் அனாதியே பற்றியதல்ல, வேறெங்கையோ இருந்து ஒரு காரணத்தினாலே வந்து ஆன்மாவை பற்றியது என்று வை, இடையிலே வந்தது என்றால் அப்படி ஒரு நியாயம் சொல்ல வேண்டும், ஏதோ ஒரு காரணத்தினாலே ஆன்மா வந்து பற்றியது என்று இருக்க வேண்டும்.
அப்படி அதை ஆன்மாவோடு சேர்க்கத்தக்க பொருள் ஒன்றும் இல்லை, ஏனெனில் ஆன்மாவும் ஆணவமும்
இதுல நிறுத்துங்க. அப்படியானால் ஆன்மா வந்து ஆன்மாவை ஆணவம் வந்து இடையிலே சேர்த்திருக்கலாம், ஏன் சேர்த்திருக்க கூடாது என்று சொல்ல வேண்டும்? கேள்வி கேட்கிறவன் எதையும் கேள்வி கேட்காமல் விட மாட்டான். அனாதியே சேர்ந்தது என்று நீ சொல்கிறாய், அவன் சொல்லுகிறான் இல்லை இடையிலே வந்து சேர்ந்தது என்கிறான். இடையிலே சேர ஒரு பொருள் வந்து சேர வேண்டுமானால் அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் என்று நீ சொல்கிறாய், இருந்தபடி இருப்பதற்கு காரணம் தேவையில்லை, மாற்றம் திடீரென்று ஒரு மாற்றம் காரணம் தேவை என்று சொல்லுகிறாய். அவன் கேட்கிறான் ஏன் காரணம் இருக்கக்கூடாது, ஏதோ ஒரு காரணத்தினாலே வந்து சேர்ந்திருக்கலாம் என்றால் அதற்கு இவர் பதில் சொல்லுகிறார், இருக்கிற பொருள் மூன்று. இந்த மூன்று தான் காரணங்களிலே ஒன்றாக இருக்கக்கூடியவை. நாங்கள் வேற விஷயங்கள், இப்ப மேசை விடுகிறதுக்குன்னு ஒரு காரணம் சொல்லலாம், ஏனென்றால் அது உலகியலான பொருள். இப்ப நாங்கள் உள்பொருள் என்று மூன்றைத்தான் வைத்திருக்கிறோம். இந்த மூன்று பொருளிலே ஒன்றாகிய ஆணவம் ஆன்மாவை பெற்ற வேண்டுமானால் இந்த மூன்றிலே ஒன்று காரணமாக இருந்திருக்க வேண்டும், நாலாவது ஒரு காரணம் என்று காரணம் இருக்க வாய்ப்பில்லை, உள்பொருள் மூன்று தான். இப்ப என்ன சொல்ல போகிறார் என்றால் இந்த மூன்றும் காரணமாக முடியாது என்று காட்டப் போகிறார். அதை படிங்க. ஆணவம் இடையில் வந்து பற்றுவதற்கு இது மூன்றுமே காரணமாக இருக்க முடியாது.
அப்படி அதை ஆன்மாவோடு சேர்க்கத்தக்க பொருள் ஒன்றும் இல்லை, ஏனெனில் ஆன்மாவும் ஆணவமும் அல்லாமல் நிற்கும் பொருளாகிய கடவுள் பேரருள் உடையராதலால் ஆன்மாவுக்கு துன்பத்தை வருவிக்கும் மலத்தை அதனோடு சேர்க்க மாட்டார்.
அந்த ஆள்கிட்ட அந்த கொடுமைத்தன்மை இல்லை. இது சேர்க்கிறதா இருந்தால் முதலாளாக கடவுள் சேர்க்கலாம், ஆனால் ஆன்மாவையும் ஆணவத்தையும் இடையிலே கொண்டு வந்து சேர்க்கலாம். அந்தால் பெருங்கருணையுள்ள மனிதன் என்று சொல்கிறோம். துன்பம் தரக்கூடிய ஆணவத்தை ஆன்மாவோடு சேர்த்தால் அவருக்கு வினை வந்து விடுமே, அவர் அப்படி சேர்க்கக்கூடிய ஒருவரும் அல்ல, கருணை உள்ளவர். அவர் அப்படி ஆன்மாவுக்கு துன்பம் தருகிற ஒரு பொருளை ஆன்மாவிடம் சேர்க்க மாட்டார். ஆகவே இந்த சேர்த்தல் என்ற விடயம் வருகிற பொழுது அதற்கு இறைவன் ஒரு காரணமாக இருக்கலாமா என்றால் நோ சான்ஸ் என்று சொல்லிவிடுகிறார்.
ஆன்மாவும் அறிவுடையது ஆதலால் தனக்கு தீமையான ஒரு பொருளை தேடி பிடியாது.
இது அடுத்த பிரச்சனை. அதாவது ஆன்மா என்ற ஒன்று, இது நான் முந்தைய சிந்தனையிலே இந்த மாற்றம் நிகழ்கிறது, அது பிறகு இருக்கட்டும், நாம் பார்த்து கொள்ளலாம். ஆன்மா போய் ஆணவத்தை பற்றி பிடிக்குமா என்றால் தனக்கு துன்பம் தருகிற ஒரு விஷயத்தை ஒருவன் போய் தேடி பிடிப்பானா? நெருப்பு சுடும் என்று தெரிந்து அதுக்குள்ளே கையை வைப்பானா? ஆன்மா அறிவுடையது, தனக்கு துன்பம் தருவதாகிய மலத்தோடு அதுகும் போய் சேராது என்கிறார்.
ஆணவம் சித்து பொருள் அன்று, ஆதலால் தானாக ஆன்மாவை சேரமாட்டாது.
இது அடுத்த பிரச்சனை. அப்ப மூன்ற மிச்சம், கடவுள் சேர்க்க மாட்டார், ஆணவன் தானா போய் சேராது, அப்படியானால் மிச்சமாக இருக்கிற மலம் வந்து சேர வேண்டும். மலம் சித்து பொருள் இல்லை, சித்து பொருள் என்றால் அறிவு பொருள் இல்லை, அறிவு பொருள் ஒன்று தான் தானாக நினைத்து வந்து பெற்ற முடியும். இது அறிவில்லாத சடம், இது தானாக வந்து பெற்றுவதற்கும் வாய்ப்பில்லை என்று விட்டார்.
ஆணவத்தை ஆன்மாவோடு சேர்க்கத்தக்க காரணம் இல்லையாயின் ஆணவம் ஆன்மாவை இடையிட்டு சேர்ந்தது அன்று என்பது துணியப்படும்.
அதாவது மூன்று பேர் தான் சேர்க்கலாம், மூன்று பேரும் சேர்க்கிறதுக்கு வாய்ப்பில்லை, ஆகவே இந்த ஆன்மாவை ஆணவம் இடையில் வந்து சேர்ந்தது என்று சொல்ல முடியாது. எப்பொழுதோ அனாதியிலே வந்து சேர்ந்ததல்ல, அனாதியிலே வந்து சேர்ந்ததாகத்தான் இருக்க வேண்டும் என்று தர்க்க ரீதியாக நிரூபணம் பண்ணுகிறார்.
ஆதலால் ஆணவம் அனாதியே ஆன்மாவோடுள்ளது, அன்றியும் சுத்தமான ஆன்மாவை ஆணவம் இடையிலே தானாக பிடித்ததாயின் ஆன்மா முத்தியடைந்த பின்னும் அது ஆன்மாவோடு சேர்க்கத்தக்கதாகும், சரி சேரத்தக்கதாகும்.
ஏற்கனவே சுத்தமாக இருந்த ஆன்மா, அதாவது நீ என்ன சொல்கிறாய், அனாதியிலே ஆணவம் இல்லை என்று வைத்துக்கொள்வோம், நீ சொல்கிற தெரிதான் சரி, ஆணவ அனாதி இடையிலே வந்தது என்று வைத்தால், அப்ப இடையிலே இது வருவதற்கு முதல் ஆன்மா சுத்தமாக இருந்திருக்கிறது. ஆன்மாவினுடைய சுத்த நிலையைத்தான் நாம் முத்தி நிலை என்று சொல்லுகிறோம். அந்த தர்க்கத்தை கவனியுங்கள். அதாவது இடையிலே வந்து ஆணவம் சேர்ந்தது என்று வை, நீ சொல்லுற போல வை. அப்போ அந்த ஆணவம் சேர்வதற்கு முன்பான ஆன்மாவினுடைய நிலை என்ன? ஆணவம் இல்லாத நிலை. ஆணவம் இல்லாத நிலையே என்ன என்று சொல்லுகிறோம்? சுத்த நிலை என்று சொல்லுகிறோம். சுத்த நிலை தான் முத்தி நிலை. அப்படி சுத்த நிலையாக இருந்த ஆன்மாவை ஆணவம் வந்து பற்றி இருக்கிறது என்கிறாய், நீ இடையிலே வந்து பற்றி இருக்கிறது என்கிறாய். அப்படியானால் முத்தியடைந்த பின்பம், முத்தியடைதல் என்பது சுத்த நிலை, அதற்கு பிறகும் இந்த ஆன்மா வந்து ஆணவம் வந்து ஆன்மாவை பற்றாது என்பதற்கு என்ன நிச்சயம்? ஆகவே அப்படியும் பற்றலாம் என்றல்லவா ஆகிவிடும் என்கிறார் இவர். அந்த இடத்தை திருப்பி படி.
ஆதலால் ஆணவம் அனாதியே ஆன்மாவோடு உள்ளது, அன்றியும் சுத்தமான ஆன்மாவை ஆணவம் இடையிலே தானாக பிடித்ததாயின் ஆன்மா முத்தியடைந்த பின்னும் அது ஆன்மாவோடு சேரத்தக்கதாகும்.
முத்திக்கு பிறகும் ஒன்றும் கேரண்டி கிடையாது, திருப்பியும் வந்து அதை பற்றி விடும் என்கிற முத்தி, நீ சொல்வதன்படி சுத்த நிலையில இருந்த ஆன்மாவை தான் மலம் பற்றியது என்கிறாய், அப்படியானால் முத்தி அடைந்த பிறகும் அது வந்து பற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிறார்.
முத்திக்கு பின் ஆணவம் ஆன்மாவை சேருவதில்லை, ஆதலால் அது ஆன்மாவை இடையிலே சேர்ந்ததென்று என்பது துணிவாம்.
ஆகவே முத்திக்கு பிறகு ஆன்மா முத்தி அடைந்தால் அது நிச்சயமான முத்தி, பரமுத்தியிலே அதற்கு பிறகு அது மலம் ஒன்றும் செய்ய முடியாது, அவித்த வித்தாக மலம் போய்விடுகிறது. ஆகவே முத்திக்கு பிறகு ஆன்மாவை மலம் பற்றுவதில்லை, அதை வைத்துக்கொண்டு தெரிந்து கொள், இடையில் பற்றிய ஒன்று அல்ல இந்த மலம் என்கின்ற ஆணவம், ஆன்மாவை இடையில் பற்றியதல்ல, அனாதியே பற்றியது என்பதற்கு அது ஒன்றே நிரூபணம் என்று முடிக்கிறார்.
இங்க ஒரு மேற்கோள் சொல்றாருங்க, மனித சாதியாரிலே தீய குணம் தோன்றிய வழியை அறிதற்கு மேலை தேச பண்டிதர் அநேகர் பெருமுயற்சி செய்கின்றார்கள். இந்த ஆராய்வு மலடி மைந்தனை தேடுதல் போல் வீண் செய்யலாம்.
தமிழ் படித்தவனுக்கே ஒரு கிண்டல் இருக்கும், அந்த கிண்டலோடு சொல்லுகிறார். அதாவது திருப்பி படியுங்கள்.
மனித சாதியாரிலே தீய குணம் தோன்றிய வழியை அறிதற்கு மேலை தேச பண்டிதர் அநேகர் பெருமுயற்சி செய்கின்றார்கள்.
எப்படி இந்த ஆராய்ச்சி தோன்றியது, அதுதான் கேள்வி. இந்த பிள்ளை இப்ப நாங்கள் சொல்ல என்ன, இந்த குழந்தையின் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினேங்கிறதெல்லாம் நம்ம தத்துவக்காரர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. அது அம்மா என்னதான் அக்கறையா வளர்ந்தாலும் கெடுற புள்ள கெடத்தான் செய்யும், இதை சொன்னா அடிக்க வருவார்கள். இப்ப சைக்காலஜி படிக்கிறார்கள், அப்படி இல்லை என்பார்கள். அப்படி இல்லை. எப்படி இங்க பாருங்க, காந்திக்கு பிறந்த புள்ள ரோட்டில் கிடந்து குடிச்சிட்டு கிடந்தான், என்ன சொல்வது, என்ன நியாயம் சொல்வது? அதுக்கு ஆயிரம் விளக்கங்கள் பின்னாலே சொல்லிக் கொள்ளலாம், தனக்கு காமம் இருந்த காலத்திலே பிறந்தவன் அப்படி இப்படி என்று காந்தி சொன்னதாக சொல்லுகிறார்கள். அது சொன்னாரோ சொல்லவில்லையோ பேச்சாளர்கள் சொல்ல வைத்து விடுவார்கள். என்ன உண்மையோ ஏதோ, மிக ஒழுங்காக வளர்கிற பிள்ளைகள் சிலது கெட்டு போகின்றன. ஒரு கவனிப்பும் இல்லாமல் கெட்ட சூழலுக்குள்ளேயே வளர்கிற பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வந்து விடுகின்றன. எனக்கு நேற்றோ முந்தினாலோ யார் உங்களுடைய யார் செந்திலனுடைய அந்த மகள் அட்மிஷன் பெற்று சொல்லுகிற பொழுது டாக்டர் பிரியா சொன்னார்கள், ஆடு மேய்க்கிற ஒரு தாய் தந்தையினுடைய பிள்ளை அதான் அதிகூடின புள்ளி பெற்றிருக்கிறார். ரெண்டு பிள்ளைகளுக்கு அதிகூடின ஏதோ நினைக்க முடியாத அந்த புள்ளி அளவுகள் சொன்னார்கள். ஒன்று தந்தை ஆடு மேய்க்கிறவன், இன்னொருவன் தாய் சமையல் சமையல்காரியாக இருக்கிற தாயினுடைய பிள்ளை, ரெண்டு பேருக்கும் அதிபுள்ளி. இது என்ன நியாயம்? எல்லா வசதிகளும் செய்து கொடுத்து லைட் போட்டு ஏசி போட்டு ஃபேன் போட்டு டிவிஷன் கொடுத்து வைக்கிற பிள்ளையாலே எடுக்க முடியாத மாதிரி அந்த பிள்ளை எடுக்கிறது. இதுக்கு காரணங்கள் சொல்ல முடியாது. இதெல்லாம் அந்த பிறவி அமைப்பு அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். இதுக்கு ஆராய்ச்சி தேடி கண்டுபிடிக்கிறார். அது எப்படி என்றால் மலடியினுடைய பிள்ளையை தேடுவது போல என்று ஒரு கிண்டல் விட்டார். மலடியினுடைய பிள்ளையை தேடி கண்டுபிடிக்கிறது மலடி என்று சொல்லிட்டு அப்புறம் எப்படி பிள்ளை வரும்? அப்புறம் அதை தேடி கண்டுபிடிக்கிறது எங்க? எங்க ஊர்ல பண்டிதமணி, உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், பண்டிதமணி கணபதி பிள்ளை என்று ஒருவர் பேர் அறிஞர். நான் சொன்னேன்னே இந்த நற்குஞ்சரக்கன்று நன்னீலுக்கு உரை சொல்லுகிற பொழுது, நன்னில் என்றால் குஞ்சரக்கன்று நம்மை நன்னினால் என்றாலும் சரி, நாம் குஞ்சரக்கன்றை நன்னினால் என்றாலும் சரி, ரெண்டுக்கும் பொதுவாக போட்டிருக்கிறது. நாம் தான் அதை நன்ன முயற்சிக்க வேண்டும். ஏனென்றால் விநாயகப் பெருமான் அவர் ஏற்கனவே அதற்கு ஓம் என்று இருக்கிறார். யாழ்ப்பாணத்திலே ஓம் என்றால் சம்மதம் என்று அர்த்தம். அவர் ஏற்கனவே ஓம் என்ற ஆள்தான் என்றால் அதுக்கு ரெண்டு அர்த்தம் பாருங்க. பிரணவம் ஓம்புற வடிவமாக இருக்கக்கூடிய அவர் ஏற்கனவே ஓம் என்ற ஆள்தான் என்றால் என்ன அர்த்தம் என்றால் அவர் ஏற்கனவே எங்களை வந்து சேருவதற்கு ரெடியாகத்தான் இருக்கிறாராம். நாங்கள் தான் முன்னுற வேண்டும் என்பதே அந்த ஓம் என்ற வார்த்தையை இப்படி ஒரு நுட்பமாக பண்ணுவார். அவர் ஒரு முறை அவர் ஒரு ட்ரைனிங் கொடுத்திலே பேராசிரியராக இருந்தார். மகா கெட்டிக்காரன், திருமணமாகாதவர், ரொம்ப ஒரு ஒரு அது என்ன சொல்றது, ஒரு தர்க்கக்காரன். அடிக்க வேணும் என்று நினைச்சாரென்றால் அடிப்பார், அந்த மாதிரி தான் அடிப்பார். ஒரு முறை அவர்களுக்கு போட்டியாக இன்னொரு ட்ரைனிங் கொடுத்து தொடங்கியது. இவர்கள் இருந்த ட்ரைனிங் கொடுத்துக்கு போட்டியாக இன்னொரு பெரியவர் ஒரு ட்ரைனிங் கொடுத்து தொடங்கி அங்கே மாணவர்களை படிப்பித்தார். அதில் அதை பற்றி இவரிடம் வந்து அபிப்பிராயம் கேட்டார்கள். அங்கேயும் ஒரு ட்ரெயின் குழந்தை படிப்புகிறார்களே, என்ன செய்கிறீர்கள் என்றால், அவர் சொன்ன வார்த்தை அது யாழ்ப்பாண வார்த்தை தான், அவர் பாவம் அவர்கள் பொத்திக்கு புகை அடிக்கிறார்கள் என்றார். நான் அதுக்கு விளக்கம் சொல்லுகிறேன். இந்த வாழைப்பூவை வாழை பொத்தி என்று சொல்லுகிற ஒரு வழக்கம் இருக்கிறது எங்களுடைய ஊரில். வாழை பொத்தி என்றால் இந்த வாழைப்பூவுக்கு வாழை பொத்தி, நாங்கள் சமையல் பண்ணுகிறோமே வாழைப்பூ. அதற்கு அவர் சொன்னார், இவங்களை அவங்களுக்கு படிப்புகிறது வாழை பொத்திக்கு புகை அடிக்கிற வேலை என்றால் ஆக பிஞ்சா இருந்தால் கூட புகை அடித்தா சேர்ந்துல படுத்துடும், பூவை வச்சு புகை அடித்தால் பழுக்காது. இவருடைய கிண்டலை பாருங்க, பொத்திக்கு புகை அடிக்கிற வேண்டாய் உங்க படிப்புகிறவங்களும் ஒருத்தரும் உருப்பிட மாட்டாங்க, வீணாம எனக்கிடுறாங்கன்றது ஒரு கிண்டல் பண்ணி சொல்லுகிறார். அது உங்க பாசையில சொன்னா வாழைப்பூவுக்கு புகை அடிக்கிற மாதிரி என்று இந்த வாழை காயை பொத்து புகை அடிச்சு பழுக்க வைக்கிறது உங்களுக்கு தெரியும் அல்லவா? அத இவர் சொல்றார் பூவுக்கு புகை அடிக்கிறான் என்றார். அந்த மாதிரி கிண்டல் பண்ற ஆட்கள் இவர்கள் தமிழ் படிச்சவர்கள் அந்த குணம் அந்த ஆள்தான். அதே பாணியில தான் இவரும் சொல்கிறார், மலடி பிள்ளையை தேடி கண்டுபிடிப்பது போல இருக்கும் என்கிறார். அதாவது இதற்கு காரணம் தேடுவது, அது ஆணவத்தினுடைய பயன்பாட்டாலே அந்த ஆன்மாவை பிடித்து ஆணவத்தினாலே விளைகிற ஒன்றே தவிர பிள்ளைகள் கெட்டு போது நல்ல பிள்ளைக்கு காரணம் கண்டுபிடிக்க முடியாது என்பதை அப்படி சொல்லுகிறார்.
மனித சாதியாரிலே தீய குணம் தோன்றிய வழியை அறிதற்கு மேலை தேச பண்டிதர் அநேகர் பெருமுயற்சி செய்கின்றார்கள். இந்த ஆராய்வு மலடி மைந்தனை தேடுதல் போல வீண் செய்யலாம். தீய குணங்களுக்கு காரணமாயுள்ள ஆணவம் இடையிலே தோன்றியதன்று, அது ஆன்மாவோடு அனாதியாய் உள்ளதென்பதே அவர்கள் அறிய வேண்டியது.
வந்ததென்றால் அதுக்கு காரணம் கண்டுபிடிக்கலாம். ஆணவம் தான் தீய குணங்களுக்கு காரணம். அது ஏன் வந்தது என்பது இடையிலே வந்ததென்றால் காரணத்தை கண்டுபிடிக்கலாம். அனாதியை சேர்ந்ததுக்கு காரணம் கண்டுபிடிக்க முடியாது என்பது இவர்களுக்கு தெரியவில்லை என்கிறார்.
ஆணவம் ஆன்மாவை சேர்ந்ததென்று இந்த உண்மை இச்செய்யுளில் வற்புறுத்தப்பட்டது. அறிவு தொழில் இல்லாததாகிய மாயையையும் ஆணவம் பந்திக்கும் என்று சிலர் கூறுவர். இது முயல் கொம்பை சாத்தன் ஒடித்தான் என்பது போலாம்.
அடுத்த கிண்டல் ஒன்று என்னது, அதை படிங்க.
அறிவு தொழில் இல்லாததாகிய மாயையையும் ஆணவம் பந்திக்கும் என்று சிலர் கூறுவர். இது முயற்கொம்பை சாத்தன் ஒடித்தான் என்பது போலாம்.
மாயை என்கின்ற மலத்தையும் ஆணவம் பந்திக்கும் என்றால் அதற்கு அறிவே இல்ல, அறிவுள்ள ஒன்றைத்தான் ஆணவம், இருள் இருள் பற்றி அறிவில்லாதது ஆக்கலாம். ஏற்கனவே மாயை அறிவில்லாத பொருள், அதை ஆணவம் பற்றியது என்று சொல்வது எப்படி இருக்கும் என்றால் அது ஒரு புழுகு, அதாவது ஒரு பொய் என்பதற்கு அவர் கிண்டல் பண்ணுகிறார். என்னென்றால் ஒருத்தன் ஒன்றுக்கு சொன்னானாம், எனக்கு இதை சொல்லுகிற பொழுது ஒரு சினிமா பார்த்த ஞாபகம் தான் வருகிறது, அது காட்சி அடிக்கடி போடுகிறார்கள் அதனாலே பார்த்தேன். என்ன சொன்னானாம், உங்களுக்கு தெரியுமா நம்ம பக்கத்து வீட்டில் இருந்த சாந்தன் ஒரு 7-8 முயல் கொம்பு முறிச்சு வச்சிருக்கிறான் என்றான். முயல் கொம்புன்றே ஒரு சாமான் இல்லை, அப்புறம் முறிச்சு வைக்கிறேன்றது என்ன ஆகும்? சினிமாவில் என்னென்றா உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு அழகாக பண்ண ஒரு பஸ்ஸில் 2 பேர் போவார்கள், அதில் ஒருத்தர் தாங்கள் வீட்டில் திமிங்கிலம் வளர்க்குற கதை சொல்லுவாங்க, பார்த்தீங்களோ என்னவோ தெரியல, அது இத்தனை குட்டி போட்டது, அதை இப்படி பண்ணிச்சு, ஐயோ அது அப்படி அவர் சொல்கிறத பார்த்து பக்கத்தில் இருக்கிற காதிலிருந்து ரத்தம் வழியும் அந்த அந்த காட்சி. நீங்கள் பார்த்துருந்தா தான், நான் அது சொன்னால் அது அதனுடைய பூர்ண பரிணாமம் வராது. அந்த மாதிரி அதை அழகாக ஒரு பொய்க்கு ஒரு அளவில்லாமல் பொய் சொல்லுவான். அப்படித்தான் இதுகும் என்கிறார், மேல்கொம்பை சாத்தான் முறித்தான் என்பது போன்றதாகும் என்கிறார். அதுக்கு சாத்தியம் மாயையினாலே மாயையே ஆணவம் பற்றாது என்பதை சொல்கிறார்.
மேற்கோள் முடியுதுங்கய்யா?
சரி.
ஆணவத்தின் சக்திகள் ஆன்மாவின் இன்ப துன்ப நுவர்ச்சியால் பிறக்கும் மெய்யறிவாலே தடுக்கப்படுகின்றன.
தெரிவிக்கப்படுங்க.
ஆணவத்தின் சக்திகள் ஆன்மாவின் இன்ப துன்ப நுவர்ச்சியால் பிறக்கும் மெய்யறிவாலே தடுக்கப்படுகின்றன.
ஆணவத்தை எப்படி தடுப்பதென்றால் கண்மத்தினாலே இன்ப துன்பம் அனுபவங்கள் வருகிற பொழுது அதிலே இருந்து ஒரு மெய்யறிவு உண்டாகும். அது நாங்கள் ஏற்கனவே படித்ததுதான், கண்மத்தை அனுபவிக்க அனுபவிக்க ஏற்படுவதாகிய மெய்யறிவு தான் ஆணவத்தை தடுக்கத்தக்கது என்று அந்த விஷயத்தையும் அதனோடு இணைத்து சொல்லுகிறார்.
நல்வினை செய்தலால் வரும் இன்பம் நல்வினையிலே வெறுப்பையும், தீவினையால் வரும் துன்பம் தீவினையிலே வெறுப்பையும் ஆக்கி ஆணவ மலசக்தி ஒருவாறு மடங்குதற்கும் சிவபெருமானது திருவருளை அதிகமாக நுகருதற்கும் கருவியாகின்றன.
இது ரெண்டும், அதாவது நல்வினை இன்பத்தை தரும், தீவினை துன்பத்தை தரும், ரெண்டுமே பற்றுதல் தான். ஆனால் இந்த அனுபவம் தொடர்ந்து நிகழ 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 அதனாலே ஏற்படுகிற ஒரு மெஞ்ஞானம் ஆணவத்தை குன்றச் செய்து சிவபெருமானுடைய திருவருளை நமக்கு மேலோங்கச் செய்யும் என்று சொல்லுகிறார்.
இறுதியிலே ஆணவ சக்திகள் முற்றாக தடைப்படுதலும் திருவருள் நுகர்ச்சி நிறைவாதலும் நிகழ்கின்றன. இந்நிகழ்ச்சி முத்தி எனப்படும்.
முத்தி எனப்படுகிறது, அதாவது ஆணவத்தினுடைய தன்மை எப்படி குன்றும் என்றால் கண்ம விளைவுகளை அனுபவிக்க அனுபவிக்க வருகிற மெஞ்ஞானத்தினாலே ஆணவ இருள் தடை செய்யப்படும். அந்த தடை செய்யப்பட தடை செய்யப்பட சிவனருள் உள்ளே வரும். ஒரு எல்லையிலே அந்த தடை செய்தல் என்பது முற்றாக நிகழ முற்றாக சிவனருள் ஆன்மாவிலே பதியும். அதற்குத்தான் முத்தி என்று பெயர் என்று சொல்லி நிறைவு செய்கிறார்.
தீவினை பயனை ஒரு கால் மாத்திரம் அனுபவித்தால் அத்தீவினைக்கு காரணமாய் நின்ற அவா கெட்டு போகாது என்பது சிறை தண்டனையை அனுபவித்த கல்வன் பின்னும் களவு தொழிலில் முயல்வதால் அறியப்படும்.
இது இவர் ஒரு செய்தி சொல்லுகிறார். அப்படியானால் இந்த தீவினையை மட்டுமே அனுபவிக்க பண்ணிவிட்டால் ஆன்மா வெளியிலே சீக்கிரமாக வந்துவிடுமே என்றால் அப்படி அல்ல. நல்வினை தீவினை ரெண்டும் மாறி மாறி அனுபவிக்கப்படுகிற பொழுதுதான், அது நான் உங்களுக்கு முன்பு சொல்லுறவுமே தான், தயிர் கடைகிற பொழுது ரெண்டு பக்கமும் அடிக்கப்படுகிற பொழுதுதான் அந்த வெண்ணெய் சீக்கிரம் கிளம்புவதற்கு வாய்ப்பாக இருக்கும். இவர் என்ன சொல்கிறார் என்றால் மறியலில் ஏகப்பட்ட ஒருவனை சொல்கிறார், ஜெயிலில் ஏகப்பட்ட ஒருவனை என்ன சொல்லுகிறார், சிறை தண்டனை அனுபவிக்கத்தக்கவன் பின்னும் களவு தொழிலில் முயல்வதால் அறியப்படும். அப்படி தண்டனை மட்டும் வந்தால் ஒருவன் திருந்தி விடுவான் என்பதற்கு நியாயம் இல்லை, தீவினை மட்டும் இருந்தால் திருந்தி விடுவான் என்பதற்கு நியாயம் இல்லை என்பதற்கு என்ன சொல்கிறார் என்றால் ஜெயிலுக்கு போய் வந்த எல்லாருமா திருந்தி விடுகிறான், அவன் திரும்ப திரும்ப அந்த பிழையே செய்கிறான். ஆகவே தீவினை அனுபவம் மட்டும் ஒருவனை திருத்தும் என்று நினைத்து விடாதே என்று சொல்லி முடிக்கிறார்.
இதோட முடிவு இந்த குரல்.
ஆழமான ஒரு குரல் நடித்தோம் பல பாருங்கள். இதை இப்படியே படித்து கொண்டு போனால் இந்த இந்த சப்ஜெக்ட் நம் தலையில நிற்குதோ இல்லையோ, ஒவ்வொன்றும் என்ன செய்யறது என்றால், இந்த சாணை கல்லு பிடிக்கிறது போல நம்முடைய புத்தியை கூர்மையாக்கி கொண்டே போகும், கூர்மையாக்கி கொண்டே போகும். ஒரு எல்லைக்கு மேலே இந்த லெவலுக்கு கீழே நீங்க நினைச்சாலும் இறங்க முடியாது. இதுதான் நாங்கள் அங்கே இருக்கிற பெரிய சிக்கல். அதாவது உங்களுடைய பேச்சு மாறும், உங்களுடைய வாழ்க்கை முறை மாறும், உங்களுடைய தன்மை மாறும். இதெல்லாம் நான் அனுபவத்திலே கண்டதை சொல்லுகிறேன். இதெல்லாம் இந்த கல்வி அப்படி மாற்றிவிடும். நீங்கள் சும்மா ரொம்ப இந்த பயனில் சொல் பாராட்டுதல் எல்லாம் நீங்கள் நினைச்சாலும் செய்ய முடியாது. ஒவ்வொரு வார்த்தையும் நினைத்து நிதானமாக வருகிற மாதிரி வந்து 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 ஒரு உயர்நிலைக்கு கொண்டு போகிற கல்வியாக இருக்கிறது என்பதை இப்போதே நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். இன்னும் உணர்வோம். இன்றைக்கு இந்த வகுப்பை இதழ்ந்த அளவில் நிறுத்தி
உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி.